வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள், வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். தொலைத்தொடர்பு துறையில் படைப்பாற்றல் திறன் மற்றும் முன்னேற்றத்தின் தளமாக நம் நாடு உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 93rd ஆண்டு தினத்தையொட்டி முப்படை தலைவர்கள் புதுதில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி அரசு பள்ளிகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்லாந்தில் நடைபெறும் ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் தொலைத்தொடர்பு துறையின் வெற்றி சுயசார்பு பாரதத்தின் வலிமையை பிரதிபலிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப மாநாட்டை இன்று துவக்கி வைத்து உரையாற்றிய பிரதமர், மின்னணு இணைப்புகள் நம் நாட்டு மக்களின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டதாக எடுத்துரைத்தார். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 4G தொழில்நுட்பம் அண்மையில் அறிமுகம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், முதலீடுகள், படைப்பாற்றல் திறன், இந்தியாவில் தயாரிப்போம் போன்றவற்றிற்கு இது ஏற்ற தருணம் என்றார். படைப்பாற்றல் திறன் மற்றும் முன்னேற்றத்தின் வலுவான தளமாக நம் தேசம் உருவெடுத்து வருவதாக பெருமிதம் தெரிவித்த பிரதமர், உலகின் 2nd பெரிய தொலைத்தொடர்பு சந்தை மற்றும் 2nd 5G அலைக்கற்றை சந்தையாகவும் உயர்ந்துள்ளது என்றார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா, நம் நாட்டின் தொலைத்தொடர்பு புரட்சி ஜனநாயகம், மக்கள் தொகை, மின்னணு, அதன் விநியோகம் போன்றவற்றை அடித்தளமாக கொண்டுள்ளது என்றார். நம் நாட்டின் மின்னணு பொது கட்டமைப்பு மாதிரியை நடைமுறைப்படுத்த 20 நாடுகள் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார். 4 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்வில் கண்ணாடி இழை தொடர்பு, செமிகண்டக்டர் உள்ளிட்ட அடுத்த தலைமுறைக்கான தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பிரதமர் திரு நரேந்திர மோடி நவி மும்பையில் 19,650 கோடி ரூபாய் மதிப்பிலான முதல்கட்ட சர்வதேச பிரம்மாண்ட பசுமை விமான நிலையத்தை இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பிரதமர் மும்பையில் நாளை பிரிட்டன் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். நாட்டின் வன உயிரினங்களை பாதுகாப்பது, அதன் வசிப்பிடங்களை மீட்டெடுத்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை பராமரிப்பதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். சுற்றுச்சூழல், வனம், காலநிலை மாற்றம் தொடர்பாக மத்திய வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள கட்டுரை குறித்து தமது சமூக வலைதளத்தில் எடுத்துரைத்த பிரதமர், சிறுத்தை, புலி, டால்பின் போன்ற விலங்குகளை பராமரித்து பாதுகாத்து அவற்றின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் மத்திய அரசின் திட்டங்களை சுட்டிக்காட்டினார். இந்திய விமானப்படையின் 93rd ஆண்டு தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் பாதுகாப்பில் விமானப்படையின் துணிச்சலையும் தன்னிகரற்ற சேவையையும் பாராட்டியுள்ள இவ்விரு தலைவர்களும் பேரிடர் காலங்களில் இந்திய விமானப்படையின் அளப்பரிய சேவையை எடுத்துரைத்தனர். புதுதில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌகான், ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி, விமானப்படை தலைவர் ஏர்சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதலின்போது விமானப்படையினரின் துணிச்சல் மிகு செயல்பாட்டை பாராட்டியுள்ள ஏர்மார்ஷல் அமர்பிரீத் சிங், இந்திய விமானப்படையின் அபாரமான செயல்பாட்டால் தேசம் பெருமிதம் கொள்வதாக புகழாரம் சூட்டியுள்ளார். காசியாபாத் ஹண்டன் விமான நிலைய தளத்தில் நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர், 1947 காஷ்மீரை பாதுகாத்தது, 1971 பங்களாதேஷ் உருவாக்கம், 1999 கார்கில் போர், 2019 பாலக்கோடு துல்லிய தாக்குதலில் விமானப்படையினரின் வீர தீர செயல்பாட்டை சுட்டிக்காட்டினார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில், தேசத்தின் வான் பகுதிகளை பாதுகாக்கும் விமானப்படையின் துணிச்சலுக்கு தலை வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு, சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு, மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து, 36 உயிர்காக்கும் மருந்துகள், அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து, வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு, பால் பொருட்கள் மீதான வரி 12%-ல் 5%-ஆக குறைப்பு, வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் 5% குறைப்பு. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை ஒட்டி அரசு பள்ளிகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகளை பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. இதன்படி பள்ளி வளாகத்தில் மின்கசிவு ஏற்படாவண்ணம் மின் சாதனங்கள் பராமரிக்கப்பட வேண்டும். மாணக்கர் மின் சாதனங்களை தொடாதவாறு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட வேண்டும். மின் மோட்டார்கள் பாதுகாப்பாக இருப்பது உறுதி செய்யப்பட வேண்டும். பள்ளி கட்டட மேற்கூரைகளில் மழைநீர் தேங்காமல் இருக்க வேண்டும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. கோவை அவிநாசி மேம்பாலத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு நாளை திறந்து வைக்கிறார். 1,791 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 கிலோமீட்டர் தொலைவிற்கு மிகப்பெரிய பாலமாக இப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணை இந்த ஆண்டு சரியான நேரத்தில் திறக்கப்பட்டதால் கடந்த ஆண்டை காட்டிலும் நெல் உற்பத்தி பல மடங்கு அதிகரித்துள்ளதாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக இயக்குநர் திரு அண்ணாதுரை தெரிவித்திருக்கிறார். திருவாரூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் தேக்கம் இருக்கக்கூடாது என்பதற்காக புதிய நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படுவதாக தெரிவித்தார். விவசாயிகளை காக்க வைக்காமல் நாள் ஒன்றுக்கு 1,000 மூட்டைகள் நெல் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார். சேலம் மாவட்டத்தில் மலைவாழ் விவசாயிகளின் வாழ்க்கையை மாற்றியமைக்கும் வகையில் சிறு குறு தானிய உற்பத்தி திட்டம் சிறப்பான முறையில் செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
சேலம் மாநகர பகுதியிலிருந்து 110 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மலைவாழ் கிராமங்களான கருமந்துறை, மொரசம்பட்டி, பகடுப்பட்டு, மன்னவனூர் உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மலைவாழ் விவசாயிகள் சிறுதானிய உற்பத்தியில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பாரம்பரிய உணவு வகைகள் உற்பத்தி குறைந்து விடாமல் தடுத்து அரசு அளிக்கும் ஊக்கத்தொகை தங்களது பாரம்பரியத்தை தொடர உதவுவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். சிறு மற்றும் குறுதானிய உற்பத்தி சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன்பாளையம் வட்டாரத்தில் 2,000 ஹெக்டேருக்கு மேல் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் கருமந்துறையிலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
ஈரோடு மாவட்டம் நாகமலை குன்றை மாநிலத்தின் 4வது உயிரியல் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. நாகமலை குன்று சூழலியல் வளமிக்க இடமாகவும் இடம்பெயர்ந்து வரும் பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் பல்வேறு ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கு முக்கிய வாழ்விடமாகவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. வனவிலங்கு வாரத்தையொட்டி கோவை மாவட்டம் ஆனைக்கட்டியில் உள்ள பறவையியல் வரலாற்று மையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. யானை மனித மோதலை தடுப்பதற்கான நடைமுறைகளை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்கள் இதில் விநியோகிக்கப்பட்டன. வடகிழக்கு பருவமழையையொட்டி தஞ்சை மாவட்டத்தில் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்,
தஞ்சாவூர் மாவட்டத்தில் பருவமழை தொடங்க இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக மழைக்காலங்களில் கொசுக்கள் உற்பத்தியாகி அதன் மூலம் டெங்கு மலேரியா நோய்களை கட்டுப்படுத்தும் விதமாக மக்கள் தங்கள் வீட்டை சுற்றியுள்ள பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், தேங்காய் ஓடுகள், பயன்படுத்தாத டயர்கள் உள்ளிட்டவற்றை அகற்றி சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும், மழைநீர் தேங்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், வீட்டில் யாரேனும் காய்ச்சல் பாதிப்பு அடைந்தால் உடனடியாக அரசு மருத்துவமனை மருத்துவரை அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூரிலிருந்து ஆர் நந்தகோபால்.
வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருச்சி, தருமபுரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், கரூர், திருப்பூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இதன் இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவிக்கையில்,
கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், தேனி, திருச்சி, கரூர், திருப்பூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது.
பின்லாந்தில் நடைபெறும் ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் தருண் மனேப்பள்ளி முன்னேறியுள்ளார். முதல் சுற்றில் பிரான்ஸ் நாட்டின் டோமாவை 11-21, 21-11, 22-20 என்ற செட் கணக்கில் வென்றார். லக்ஷயா சென் ஜப்பானின் கோடை நரோக்காவை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொலைத்தொடர்பு துறையில் படைப்பாற்றல் திறன் மற்றும் முன்னேற்றத்தின் தளமாக நம் நாடு உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 93வது ஆண்டு தினத்தையொட்டி முப்படை தலைவர்கள் புதுதில்லியில் உள்ள போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையையொட்டி அரசு பள்ளிகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக நீலகிரி, கோவை, ஈரோடு, திருச்சி உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பின்லாந்தில் நடைபெறும் ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு இந்தியாவின் தருண் மனேப்பள்ளி முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.